Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaye mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
Man ki aankhon se har pal hi tujhko de.
तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची, देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो. अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है, शांति तो क्वेश्चन ही होते हैं सारी दुनिया का. भाई सारी दुनिया पतित है, सब जाते हैं हम पतित है, तो सारी दुनिया का ही सवाल हुआ. अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना
பதினொன்று மூன்று 2017 காலை முரளி. பாப் தாதா மதுபன் ஓம் சாந்தி.
இனிய குழந்தைகளே, ஏகாந்தமாக அமர்ந்து ஞானத்தை கற்பீர்களாயின் உங்களால் அதனை மிக நன்றாக கிரகிக்க கூடியதாக இருக்கும். அதிகாலையில் எழுந்து ஞான கடலை கடையும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கேள்வி: முழுமையாக சித்தி அடைவதற்கு நீங்கள் எந்த எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும், எந்த எண்ணங்களை கொண்டிருக்க கூடாது? முழுமையாக சித்தி அடைவதற்காக நீங்கள் எந்த எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும், எந்த எண்ணங்களை கொண்டிருக்க கூடாது? பதில்: முழுமையாக சித்தி அடைவதற்கு நீங்கள் இரவு பகலாக முயற்சி செய்ய வேண்டும் என சதா சிந்தியுங்கள். நீங்கள் பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமரும் வகையில் உங்கள் ஸ்திதியை மிகவும் மேன்மையானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உறக்கத்தை வென்றவர்கள் ஆக வேண்டும். இந்த சந்தோஷத்தை பேணுங்கள். எனது பாக்கியத்தில் அல்லது நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அதை நான் பெறுவேன் என்று ஒருபொழுதும் எண்ணாதீர்கள். இவ் எண்ணம் உங்களை கவன ஈனமாக ஆக்கிவிடும். பாடல்: உங்களை கண்டு கொண்டதால் நாங்கள் முழு உலகத்தையும் கண்டு கொண்டோம். வானம் பூமி அனைத்துமே எங்களுடையவை. உங்களை கண்டு கொண்டதால் நாங்கள் முழு உலகத்தையும் கண்டு கொண்டோம். வானம் பூமி அனைத்தும் எங்களுடையவை. வானம் பூமி அனைத்தும் எங்களுடையவை. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பாடலில் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்களா? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பாடலில் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்களா? நாங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுகின்றோம். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியாகிய உலக ராஜ்யத்தை தந்தையிடமிருந்து கோருகின்றீர்கள். உலக ராஜ்யத்தை உங்களிடம் இருந்து எவராலும் அபகரிக்க முடியாது. நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதிகளாகுகின்றீர்கள். அங்கே எல்லைக்கு உட்பட்ட எதுவுமே இருக்க மாட்டாது. நீங்கள் ஒரே தந்தையிடம் இருந்து ஒரே ராஜ்யத்தை கோருவதுடன் அங்கே அந்த ராஜ்யத்தை ஒரு சக்கரவர்த்தியும் ஒரு சக்கரவர்த்தினியுமே ஆட்சி செய்வார்கள். அங்கே ஒரே தந்தையும் பிரிவினை அற்ற ராஜ்யம் ஒன்றுமே உள்ளது. ஒரே சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியுமாகிய ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் ஆகியோரின் ராஜ்யம் ஒன்றே பாரதத்தில் நிலவியது என்று நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் முழு உலகையுமே ஆட்சி செய்தார்கள். பிரிவினையற்றது என அழைக்கப்படுகின்ற இந்த ராஜ்யம் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக ஒரேயொரு தந்தையால் மாத்திரமே ஸ்தாபிக்கப்படுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே உலக ராஜ்யத்தை அனுபவித்து மகிழ்வீர்கள். நாங்கள் இந்த ராஜ்யத்தை 5000 வருடங்களுக்கு ஒரு முறை கோருகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் அரை கல்பம் கடந்ததும் நாங்கள் அந்த ராஜ்யத்தை இழந்து விடுகிறோம். பின்னர் பாபா வந்து நாங்கள் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற செய்கின்றார். இது வெற்றியையும் தோல்வியையும் பற்றிய ஒரு நாடகமாகும். மாயையால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அனைத்தாலும் தோற்கடிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் ராவணனை வெல்கிறீர்கள். உங்கள் மத்தியிலும் புத்தியில் முழு நம்பிக்கை உடையவர்களாக நாங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்ற சந்தோஷத்தை நாள் முழுவதும் கொண்டுள்ள விசேட குழந்தைகள் சிலர் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கின்ற போதிலும் அவர்களால் உலக அதிபதிகளாக முடியாது. இப்பொழுது சிறிய நிலப்பரப்பிலேயே ராஜ்யங்கள் உள்ளன. ஆரம்பத்தில் பாரதம் மாத்திரமே முழு உலகிற்கும் அதிபதியாக விளங்கியது. அப்பொழுது தேவர்களுடையதை தவிர வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. நிச்சயமாக உலகை படைப்பவரே உங்களை அத்தகைய ஓர் உலகிற்கு அதிபதிகளாக்குபவராக இருப்பார். பாபா எவ்வாறு இங்கே இருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் என பாருங்கள். பாரத மக்கள் நிச்சயமாக உலகாதிபதிகளாக இருந்தார்கள் என நீங்களும் விளங்கப்படுத்துகிறீர்கள். நிச்சயமாக அவர்கள் உலகை படைப்பவரிடம் இருந்தே தங்கள் ஆஸ்தியை பெற்றிருக்க வேண்டும். பின்னர் அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை இழந்து துன்பம் அனுபவிக்கும் பொழுதே தந்தையை நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். பக்தி மார்க்கமே கடவுளை நினைவு செய்யும் மார்க்கமாகும். மக்கள் பல்வேறுபட்ட வழிகளில் பக்தி செய்தும் தான தர்மம் செய்தும் வருகிறார்கள். நீங்கள் இக்கல்வி மூலம் பெறும் ராஜ்யம் முடிவடையும் பொழுது நீங்கள் பக்தர்களாகுகின்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் கடவுளிடமிருந்து ராஜ்யத்தை பெறுவதால் அவர்களும் தேவ தேவியர் என அழைக்கப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அவர்களை தேவ தேவியர் என அழைக்க முடியாது என தந்தை கூறுகிறார். நிச்சயமாக சொர்க்கத்தை படைப்பவரே ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவர் எவ்வாறு கொடுத்தார் என எவருமே அறியார். நீங்கள் எல்லோரும் தந்தையினுடைய குழந்தைகள், அதாவது கடவுளுடைய குழந்தைகள். பாபா இந்த ராஜ்யத்தை எல்லோருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகும். பாரத மக்கள் மாத்திரமே உலக அதிபதிகளாகுகின்றார்கள். இப்பொழுது மக்களால் மக்கள் ஆட்சி நடைபெறுகின்றது. மக்கள் தங்களை தூய்மை அற்றவர்களாகவும் சீரழிந்தவர்களாகவும் கருதுகிறார்கள். எனவே இத்தூய்மையற்ற உலகில் இருந்து அக்கறைக்கு செல்வதற்கு அவர்கள் படகோட்டியை நினைவு செய்கின்றார்கள். எங்களை இவ்விபச்சார விடுதியிலிருந்து திவாலயத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். ஒலிக்கு அப்பாற்பட்ட உலகமாகிய அசரீரியான சிவாலயம் உள்ளது. சிவபாபாவினால் ஸ்தாபிக்கப்படுகின்ற ராஜ்யத்தையும் சிவாலயம் எனப்படுகிறது. உலகம் முழுவதும் சிவாலயமாகுகின்றது. எனவே பௌதீக சிவாலயம் சத்தியுகத்தில் உள்ளது. மற்றையது நிர்வாண உலகமாகிய அசரீரியான சிவாலயமாகும். இதை குறித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக பல கருத்துக்களை குழந்தைகளாகிய நீங்கள் பெறுகிறீர்கள். கல்லூரி மாணவர்கள் அதிகாலையில் கற்று மீட்டல் செய்வதை போன்றே நீங்களும் இவற்றை மிக நன்றாக கடைய வேண்டும். அவர்கள் ஏன் காலையில் கற்கின்றார்கள்? ஏனெனில் ஆத்மா ஓய்வெடுத்து புத்துணர்வுடன் இருக்கிறார். ஏகாந்தமாக இருந்து கற்றீர்களாயின் உங்களால் ஞானத்தை மிக நன்றாக கிரகிக்க கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அதிகாலையில் எழுவதில் ஆர்வம் இருக்க வேண்டும். நாங்கள் தொழிலின் காரணத்தினால் அதிகாலையில் செல்ல வேண்டியுள்ளது என சிலர் கூறுகிறார்கள். நல்லது, அப்படியாயின் மாலையில் அமருங்கள். தேவர்கள் அந்தி பொழுதில் உலா செல்வதாக கூறப்படுகிறது. விக்டோரியா மகாராணியின் அமைச்சர் திருவிளக்கில் இரவு முழுவதும் கண் விழித்து கற்று வந்தார். அவர் மிகுந்த ஏழையாக இருந்த போதிலும் கற்றதினால் அமைச்சரானார். எல்லாம் கல்வியிலேயே தங்கியுள்ளது. பரமதந்தை பரமாத்மாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிரம்மாவோ ஸ்ரீ கிருஷ்ணரோ உங்களுக்கு கற்பிக்கவில்லை. அசரீரியான ஞான கடலே உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் மாத்திரமே படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதி பற்றிய ஞானத்தை கொண்டுள்ளார். சத்திய த்ரேதா யுகங்களே ஆரம்பமாகும். த்ரேதா யுக முடிவும் துவாபர யுகம் ஆரம்பமும் மத்திய பகுதிகளாகும். பாபா இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். பிரம்மா விஷ்ணுவாகி 84 பிறவிகள் எடுத்து பின்னர் மீண்டும் பிரம்மா ஆகுகின்றார். நீங்கள் பிரம்மா 84 பிறவிகள் எடுப்பதாக கூறுவதும் லட்சுமி நாராயணன் 84 பிறவிகள் எடுப்பதாக கூறுவதும் ஒரே விடயமே. நீங்கள் இப்பொழுது பிரம்மாவின் சந்ததியினராக விளங்குகிறீர்கள். பின்னர் நீங்கள் விஷ்ணுவின் சந்ததியினராக விளங்குவீர்கள். பின்னர் நீங்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது சூத்திர சந்ததியினராக விளங்குவீர்கள். இவ்விடயங்களை பாபா மாத்திரமே இங்கிருந்து விளங்கப்படுத்துகிறார். ஸ்ரீமத்தை பின்பற்றி உலக சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினிகள் ஆகுவதாகவே எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரஜைகளும் உலகின் அதிபதிகளே. நீங்கள் இக்கல்வியில் மிகுந்த திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு கற்று ஏனையோருக்கும் கற்பிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த ஓர் அந்தஸ்தை நீங்கள் கோருவீர்கள். இது ஓர் எல்லையற்ற கல்வி. இதை அனைவரும் கற்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒருவரிடமே கற்கின்ற போதிலும் சிலர் வரிசை கிரமத்தில் மிக நன்றாக கற்கின்றனர். ஏனையர்கள் எதையும் கிரகித்துக் கொள்வதில்லை. ஒவ்வொருவரும் வரிசை கிரமத்தில் தேவைப்படுகிறார்கள். பணிப்பெண்கள் வேலைக்காரர்கள் அரசர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். பணிப்பெண்களும் வேலைக்காரர்களும் குறைந்தபட்சம் அரண்மனையிலாவது வாழ்வார்கள். ஆனால் பிரஜைகள் வெளியிலே வாழ்கிறார்கள். அங்கே உள்ள அரண்மனைகள் மிகப்பெரியவை. அங்கே பெருமளவு நிலம் இருக்கின்றது. ஆனால் மிக சிறிதளவு மக்களே வாழ்கின்றனர். அங்கே பெருமளவு தானியமும் உள்ளது. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. நீங்கள் அங்கே பணம் பற்றாக்குறையினால் துன்பம் எதையும் அனுபவிக்க மாட்டீர்கள். வைகுந்தம் என்ற பெயரே மிக மேன்மையானது ஆகும். நீங்கள் ஒருவருடைய வழிகாட்டலை பின்பற்றும் பொழுது உலகின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். அது லக்ஷ்மி நாராயணனுடைய தங்க யுகம் ராஜ்யமான சக்தி யுகம் எனப்படுகிறது. பின்னர் அவர்களின் குழந்தைகள் சிம்மாசனத்தில் அமர்வார்கள். அவர்களுடைய மாலை உருவாக்கப்படுகிறது. 8 பேர் திறமை சித்தி அடைவார்கள். மக்கள் நவரத்தின மோதிரங்களை அணிகிறார்கள். அவர்கள் அதன் மத்தியில் பாபாவை வைத்துள்ளனர். எஞ்சியவை 8 ரத்தினங்களாகும். நவரத்தினங்களை தேவர்களின் அடையாள சின்னமாக கருதி மக்கள் அணிகின்றனர். அந்த நவரத்தினங்கள் யாரை குறிக்கின்றன என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நவரத்தின மாலை ஒன்றும் உருவாக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் மணிக்கட்டில் மாலை ஒன்றை அணிகிறார்கள். உச்சியில் குஞ்சத்தை உடைய 8 மணிகளை உடைய ஒரு மாலையும் உள்ளது. முக்திக்கு செல்பவர்களின் மாலையும் உள்ளது. எவ்வாறாயினும் ஜீவன் முக்தியை அடைபவர்கள் இல்லறப்பாதையை சேர்ந்தவர்கள். குஞ்சத்துடன் இரட்டை மணியும் இருக்கும். நீங்கள் இதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் ஓ பாண்டவர்களின் மாலை ஒன்றை வரிசை கிரமப்படி உருவாக்கக்கூடும். அவர்களுக்கு இந்த மாலையை பற்றி தெரிய வேணும் மாட்டாது. உண்மையில் அனைவரும் சிவபாபாவினதும் முயற்சி செய்யும் குழந்தைகளாகிய உங்களதுமான இந்த மாலையின் மணிகளையே உருட்டுகிறார்கள். யாருடைய மாலை உருவாக்கப்படுகிறது என நீங்கள் இப்பொழுது விளங்கப்படுத்துவீர்களாயின் அவர்கள் அதனை மிக விரைவாக புரிந்து கொள்வார்கள். ப்ரொஜெக்டர் காட்சிகள் வெளிநாடுகளுக்கு செல்லும். எவ்வாறாயினும் அதை விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு தம்பதியினரும் தேவை. அப்பொழுதே மக்கள் இது ஒரு இல்லறப்பாதை என புரிந்து கொள்வார்கள். நீங்கள் பாபாவின் அறிமுகத்தை யாவருக்கும் கொடுக்க வேண்டும். நீங்கள் உலக சக்கரத்தை அறிந்திருக்க வேண்டும். சக்கரத்தை அறியாதவர்களுக்கு நீங்கள் எதனை கூறுவீர்கள்? நீங்கள் சக்தி யுகத்தில் சகல தெய்வீக குணங்களும் 16 சொர்க்க கலைகளையும் நிறைந்தவர்களாக விளங்குகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகுகின்றீர்கள். நீங்கள் கற்று மிகவும் மேன்மையானவர்களாகுகின்றீர்கள். ராதையும் கிருஷ்ணரும் வெவ்வேறு ராஜ்யங்களை சேர்ந்தவர்களாக விளங்கினர். அவர்கள் திருமணம் செய்த பொழுது லக்ஷ்மி நாராயணன் என பெயரிடப்பட்டனர். லக்ஷ்மி நாராயணனுடைய குழந்தை பருவம் படங்கள் எதுவுமே இல்லை. சத்திய யுகத்தில் எவருடைய மனைவியும் அகால மரணம் அடைவதில்லை. அவர்கள் எல்லோரும் உரிய வேளையில் தங்கள் சரீரத்தை நீக்குவார்கள். அங்கே அழ தேவையில்லை. அதன் பெயரே வைகுந்தம் ஆகும். இப்பொழுது அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகளில் மாயையின் பகட்டு உள்ளது. பாபாவினுடைய காலத்திலேயே இந்த விமானங்கள், மோட்டார்கள் முதலியன உருவாக்கப்பட்டன. இவை யாவும் கடந்த 100 ஆண்டுகளிலேயே உருவாக்கப்படுகின்றன. இந்த ராஜ்யம் காணல் நீரை போன்றது. இதுவே மாயையின் பகட்டு எனப்படுகிறது. இறுதியில் இருக்கும் விஞ்ஞானத்தின் சிறப்புகள் தற்காலிகமானதே. இவை யாவும் முடிய போகின்றன. பின்னர் இவை சொர்க்கத்தில் பயன் மிக்கவையாக இருக்கும். மாயையின் பகட்டினால் மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுகின்றார்கள். ஆயினும் விநாசமும் அதன் மூலமே நிகழும். நாங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ஓர் ராஜ்யத்தை கோரிக்கொள்கிறோம். அந்த ராஜ்யத்தை எங்களிடமிருந்து எவராலும் அபகரிக்க முடியாது. அங்கே மாயை இல்லாமையால் எந்த ஓர் அனர்த்தமும் நிகழ்வதில்லை. பாபா விளங்கப்படுத்துகிறார், குழந்தைகளே மிக நன்றாக கற்றிடுங்கள். எவ்வாறாயினும் அவர்கள் சென்ற கல்பத்தில் கற்றதை போன்றே இப்பொழுதும் கற்பார்கள் என்பதை பாபா அறிவார். ஒரு கல்பத்துக்கு முன்னர் நடிக்கப்பட்ட அதே காட்சிகளையே இப்பொழுது மீண்டும் ஒரு முறை நடிக்கப்படுகின்றது. நரகத்தை சொர்க்கமாக்குகின்ற, நன்மை பயக்கின்ற பாகமும் ஒரு கல்பத்துக்கு முன்னர் நடிக்கப்பட்டதை போன்றே நடிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த தர்மத்தை சார்ந்தில்லாதவர்களால் இந்த ஞானத்தை உங்களுக்கு எவ்வாறாயினும் இந்த தர்மத்தை சார்ந்தில்லாதவர்களால் இந்த ஞானத்தை தங்களுடைய புத்தியில் கிரகிக்க முடியாதிருக்கிறோம். தந்தையே ஆசிரியராக இருப்பதால் குழந்தைகளும் ஆசிரியர்கள் ஆக வேண்டும். விசேடமாக அங்கு கற்பிப்பதற்காகவே குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். உங்களுக்கு திறமையான ஒரு மொழிபெயர்ப்பாளரும் தேவை. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இறை குழந்தைகளின் நடத்தை மிகவும் மேன்மையானதாக இருக்க வேண்டும். சத்தி யுகத்தில் அனைவரது நடத்தையும் மிக மேன்மையானதாக ராஜரீகமானதாகவும் இருக்கும். நீங்கள் இங்கே ஆடுகளிலிருந்து பெண் சிங்கங்களாகவும் குரங்குகளிலிருந்து தேவர்களாகவும் மாற்றப்படுகிறீர்கள். எனவே நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் ஆணவம் அற்றவராக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களது அகங்காரத்தை உடைத்து விட வேண்டும். நீங்கள் செய்யும் செயல்களை பார்ப்பவர்களும் அதையே செய்வார்கள் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருங்கள். உங்கள் தட்டை நீங்களே கழுவினீர்களேயானால் நீங்கள் ஆணவம் அற்றவர் என்றும் நீங்களே அனைத்தையும் செய்வதாக அவர்கள் கூறுவார்கள். அதனால் நீங்கள் பெரும் மரியாதையையும் பெறுவீர்கள். நீங்கள் அகங்காரம் நிறைந்தவர்கள் ஆகும் பொழுது மக்களின் இதயங்களில் இருந்து நீங்கள் அகற்றப்படுகிறீர்கள். நீங்கள் உங்கள் ஸ்திதியை மேன்மையானது ஆக்கும் வரை உங்களால் பாபாவினுடைய இதய சிம்மாசனத்தில் அமர முடியாதிருக்கும். ஆகவே எவ்வாறு எதிர்கால சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்வது சாத்தியமாகும்? அந்தஸ்து வரிசை கிரமமானதாகும். அதிக செல்வம் படைத்தவர்கள் முதற்தரமான மாளிகைகளை கட்டுவார்கள். ஏழைகள் குடிசைகளை அமைப்பார்கள். இதனாலேயே நீங்கள் நன்றாக கற்று முழுமையாக சித்தி அடைந்து ஒரு நல்ல அந்தஸ்தை கோரிக் கொள்ள வேண்டும். எதுவாயினும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதோ அல்லது உங்கள் பாக்கியத்திற்கு உட்பட்டதோ உங்களுக்கு திருப்திகரமானது என்று இருந்தால் ஆகாது. நீங்கள் இவ்வாறு நினைக்கும் பொழுதே தோல்வி அடைகிறீர்கள். நீங்கள் உங்கள் பாக்கியத்தை அதிகரிக்க வேண்டும். இரவு பகலாக முயற்சி செய்யுங்கள். நன்றாக படியுங்கள். நித்திரையை வென்றவராகுங்கள். இரவில் ஞானக்கடலை கடைவீர்களாயின் நீங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். தாங்கள் இவ்விதமாக ஞானத்தை கடைவதாக எவருமே பாபாவிடம் கூறுவதில்லை. ஆகவே எவரும் எழுந்திருப்பதில்லை எனவும் ஞானத்தை கடைவது இவருடைய பாகம் மட்டுமே போலும் என்றும் பாபா புரிந்து கொள்கிறார். இவரே முதற்தரமான குழந்தையாவார். தான் எவ்வாறு விழித்தெழுந்து நினைவில் அமர்ந்திருக்கிறார் என தன்னுடைய அனுபவத்தை பாபா கூறுகிறார். நீங்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது? பாபாவே அதி மேலானவர். அடுத்து சூட்சும உலகவாசிகளான பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கிறார். எனவே பிரம்மா யார், விஷ்ணு யார்? நீங்கள் இவ்வாறு ஞான கடலை கடைய வேண்டும். அச்சா
சித்தாரும்
இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, நீங்கள் செய்யும் எந்த செயலேனும் பார்ப்பவர்களும் அதையே செய்வார்கள். எனவே உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் மிகவும் பணிவானவராகவும் ஆணவம் அற்றவராகவும் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் அகங்காரத்தை உடைத்து விட வேண்டும். இரண்டாவது, உங்கள் பாக்கியத்தை மேன்மையானதாக ஆக்குவதற்கு நீங்கள் மிக நன்றாக கற்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்கின்ற ஆர்வத்தை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். கட்டுப்படுத்தும் சக்தியினால் புயலையும் ஒரு பரிசாக மாற்றுகின்ற ஓர் மிக சரியான யோகி ஆகுவீர்களாக. கட்டுப்படுத்தும் சக்தியினால் புயலையும் ஒரு பரிசாக மாற்றுகின்ற ஓர் மிகச் சரியான யோகி ஆகுவீர்களாக. உண்மையான மிக சரியான யோகி என்பவர் தனது புத்தியை எவ்விடத்திலும் எப்போதும் எங்கு தேவையோ தான் விரும்பியவாறு ஒரு வினாடியில் ஒருமுகப்படுத்தக்கூடியவராவார். சந்தர்ப்பம் குழப்பமானதாகவோ சூழ்நிலை தமோகுணியாகவோ அல்லது மாயை உங்களை தனக்கு சொந்தமாக்க முயற்சிக்கையிலும் கூட உங்களால் ஒரு வினாடியில் ஒருமுகப்படுத்தக்கூடியதாக உள்ளது. இதுவே நினைவு சக்தியாகும். எவ்வளவு எண்ணிக்கையான வீணான எண்ணங்களின் புயல்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்கள் கட்டுப்படுத்தும் சக்தி அத்தகைய புயல்கள் அனைத்தையும் ஒரு வினாடியில் நீங்கள் முன்னேறி செல்வதற்கான ஒரு பரிசாக மாற்றக்கூடியதாக இருக்கட்டும். அத்தகைய சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் நான் அவ்வாறு இடம்பெறுவதை விரும்பவில்லை, ஆனாலும் அது இடம்பெறுகிறது என்ற எண்ணங்களை ஒருபோதும் கொண்டிருப்பதில்லை. ஸ்லோகம். யோகி யுக்த் ஆகவும் யுக்தி யுக்த் ஆகவும் இருந்து செயல்களை செய்பவர்கள் தடைகள் உட்புக விடாதவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். யோகி யுக்த் ஆகவும் யுக்தி யுக்த் ஆகவும் இருந்து செயல்களை செய்பவர்கள் தடைகள் உட்புக விடாதவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஓம் சாந்தி.